الحمد لله رب العالمين نحمده ونستعينه ونستغفره ونعوذ بالله من شرور أنفسنا ومن سيئات أعمالنا من يهده الله فلا مضل له ومن يضلله فلا هادي له أشهد أن لا إله إلا الله وحده لا شريك له وأشهد أن محمدًا عبده ورسوله اللهم صل على محمد وعلى آل محمد وبارك وسلم عليه يا أيها الذين آمنوا اتقوا الله حق تقاته ولا تموتن إلا وأنتم مسلمون أما بعد فقد قال الله تعالى في كلامه الكريم أعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم زين للناس حب الشهوات من النساء والبنين والقناطير المقنطرة من الذهب والفضة والخيل المسومة والأنعام والحرث ذلك متاع الحياة الدنيا والله عنده حسن المآب صدق الله العظيم قال النبي صلى الله عليه وسلم في إطار حديثه الشريف كل معروف صدقة او كما قال عليه الصلاة والسلام صدق نبينا محمد صلى الله عليه وسلم அளவற்ற அருளாளனும் நிகரற்ற அன்புடையவனுமாகிய எல்லாம் வல்ல அல்லாஹ்வுக்கு தபாரக் வ தஆலாவின் பெயரால் இன்றைய ஹுத்பா பிரசங்கத்தை ஆரம்பம் செய்கிறேன். எல்லா புகழும் புகழ்ச்சியும் உலகத்தை படைத்து பரிபாலித்துக் கொண்டிருக்கக்கூடிய ஏக வல்ல நாம் அல்லாஹுக்கு தபாரக் வ தஆலா ஒருவனுக்கே உரித்தானது. அல்ஹம்துலில்லாஹ், சாந்தியும் சமாதானமும் சத்திய தூதர் நம் உயிரிலும் மேலான அனலம் கண்மணி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீதும் அவர்களுடைய வாழ்வை முழுமையாக பின்பற்றி நடந்த உத்தம சஹாபாக்கள், தாபிஈன்கள், தபஉ தாபிஈன்கள், முத்தகீன்கள், முஜாஹிதீன்கள், நல்லோர்கள் நம் அத்துணை பேரின் மீதும் எல்லாம் வல்ல அல்லாஹுக்கு தபாரக் வ தஆலாவின் பேரருளும் அவனின் சாந்தியும் சமாதானமும் மகஃபிரத்தும் உண்டாவதாக வேண்டியதன் பின்னால் ஜும்ஆவுடைய கடமை நிறைவேற்றுவதற்காக அல்லாஹு தஆலாவின் மாளிகையில வீற்றிருக்கும் அல்லாஹ் நல்லடியார்களே, தக்குவாதாரிகளே, அல்லாஹுக்கு தபாரக் வ தஆலா எந்த நலவான கருமங்களை எடுத்து நடக்குமாறு நமக்கெல்லாம் ஏவிருக்கின்றானோ அவனுடைய ஏவலிகளை நம்முடைய வாழ்க்கையில் எடுத்து நடந்து கொள்ளுமாறும் எந்த விடயங்களிலிருந்து முழுமையாக நம்மை பாதுகாத்துக் கொள்ளுமாறு அல்லாஹுக்கு தபாரக் வ தஆலா எம்மை பார்த்து தடை உத்தரவு பிறப்பித்திருக்கிறானோ அவ்வாறான தீய செயல்களிலிருந்து முழுமையாக நமது ஆன்மாவை பாதுகாத்துக் கொள்ளுமாறு முதலாவதாக இவ்வடியினுக்கும் அப்பால் உங்களுக்கும் வசியத்தனும் நல்லுபதேசம் செய்து கொள்ளுகின்றேன். எல்லாம் வல்ல அல்லாஹ் நம் அனைவருக்கும் நல்லருள் பாலித்தல்வானாக. சங்கைக்குரிய இஸ்லாமிய பெருமக்களே, ஒரு மாண்பான மாதத்தை நம்முடைய வாழ்க்கையில் மீண்டும் நாம் அடைந்திருக்கிறோம். ஹிஜ்ரி 1434 ஆண்டுடைய ரஜபுடைய மாதம்தான் அந்த மாண்பும் மகத்துவம் நிறைந்த உன்னதமான மாதம். இந்த மாதம் எங்களிடத்தில் வந்து சில நாட்கள் அதனுடைய மாண்பையும் மகத்துவத்தையும் எங்களுக்கெல்லாம் தந்து கொண்டிருக்கிறது. அதனுடைய நிழலிலே நாங்கள் எல்லாம் குளிர் காய்ந்து கொண்டிருக்கிறோம். இந்த மாதம் பிறந்துவிட்டால் நம் உயிரிலும் மேலான அன்னலம் கண்மணி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தங்களுடைய பிரார்த்தனையின் போது அதிகமாக அல்லாஹ்விடத்தில் கேட்கக்கூடிய ஒரு பிரபலியமான துஆ தான் அல்லாஹும்ம பாரிக் லனா ஃபி ரஜப வ ஷஅபான் வ பல்லிக்னா ரமலான். யா அல்லாஹ், நம்மிடத்தில் வந்திருக்கக்கூடிய இந்த ரஜபுடைய மாதத்திலும் அடுத்து வருகின்ற ஷஅபானுடைய மாதத்திலும் யா அல்லாஹ் எங்களுக்கு பரக்க செய்வாயாக. உன்னுடைய மேலான அருள் பாக்கியங்களை எங்கள் மீது சொரிந்தருள்வாயாக. உன்னுடைய பேரருள்களை எங்கள் மீது அள்ளி கொடுப்பாயாக என்று நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ரஜபிலும் துஆ கேட்டார்கள், ஷஅபானிலும் கேட்டுவிட்டு இறுதியாக கேட்கிறார்கள், வபல்லிக்னா ரமலான், மாண்புகள் பல நிறைந்த புண்ணியங்கள் பல பூத்துக்குலுங்க கூடிய உன்னுடைய ரஹ்மத்தான ரமலானுடைய மாதத்தை எங்களுடைய வாழ்க்கையில் அடைந்து அதனுடைய கண்ணியங்களையும் மன்னிப்பையும் மாண்பையும் பெற்றுக் கொள்ளுகின்ற பாக்கியத்தை தருவாயாக என்று கண்மணியாம் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் என்னவர்கள் இந்த ரஜபுடைய தலைப்பறை தென்பட்ட நாள் முதல் கொண்டு ரமலானுடைய தலைப்பறை தென்படுகின்ற வரைக்கும் இந்த துஆவிலே ஈடுபட்டிருக்கிறார்கள் என்று அதிகமான ஹதீஸ்களின் மூலமாகவும் குறிப்பாக இந்த துஆவின் மூலமாக இந்த சமூகத்தினருக்கு சொல்லி காட்டுகின்ற ஒரு விடயமாக இந்த துஆவை நாங்கள் பார்த்துக் கொண்டிருக்கிறோம். கண்ணியத்திற்குரிய பெருமக்களே, அல்லாஹ்வுக்கு சுப்ஹானஹு வ தஆலா சில காலங்களையும் சில நேரங்களையும் சில இடங்களையும் நன்மைகள் செய்வதற்காக எங்களுக்கு அனுகூலமாக ஒரு வாய்ப்பாக ஒரு சந்தர்ப்பத்தை அல்லாஹ் எங்களுக்கு ஏற்படுத்தி தருகிறான். அப்படியான சிறந்த மாண்புகள் நிறைந்த ஒரு மாதமாக ஒரு காலமாகத்தான் இந்த ரஜபுடைய மாதத்தையும் அல்லாஹ் எங்களுக்கு தந்திருப்பதனால் தான் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் என்னவர்கள் அல்லாஹ்விடத்தில் இந்த துஆவை அதிகம் அதிகமாக தங்களுடைய தொழுகையின் பின்னாலும் இதர வணக்க வழிபாடுகளுக்கு பின்னாலும் நல்ல பல காரியங்களை செய்ததன் பின்னாலும் அல்லாஹ்விடத்திலே கையேந்தி கேட்கக்கூடியவர்களாக இருந்திருக்கிறார்கள். ஒவ்வொரு கணவனும் தன்னுடைய மனைவியின் மூலமாக தன்னுடைய பிள்ளை செல்வங்களுக்கு இந்த துஆவை கற்றுக் கொடுப்பதன் மூலமாக குடும்பத்தில் அல்லாஹ்வுடைய அருளையும் அல்லாஹ்வுடைய மேலான மன்னிப்பையும் பெற்றுக் கொள்வதற்கு இப்படியான காலங்கள் நேரங்கள் மனிதனுக்கு வாய்ப்பாக அமைகிறது என்பதனை ஒவ்வொரு தாயும் தகப்பனும் புரிந்து கொள்ள வேண்டும், சாதகமாக பயன்படுத்திக் கொள்ள முயல வேண்டும். இவ்வுலக வாழ்க்கை என்பது ஒரு குறுகிய கால வாழ்க்கை, போலியான வாழ்க்கை. எங்களிடத்தில் இருக்கக்கூடிய எந்த ஒன்றும் நிரந்தரமாக இருக்கக்கூடிய ஒன்று அல்ல, நாமும் நிரந்தரமானவர்கள் அல்ல. என்றோ ஒரு நாள் நம்மிடத்தில் இருக்கக்கூடிய பட்டம் பதவி பொருள் சொத்துக்கள் சுகமெல்லாம் ஒரு நாள் எங்களுடைய கையை விட்டு பறிக்கப்பட்டு விடும், அல்லது அவையெல்லாம் குறையில்லாமல் நம்முடைய கையிலே நிரப்பமாக இருக்கும், அதனை அனுபவிப்பதற்கு நாங்கள் உயிரோடு இருக்க மாட்டோம், அல்லது எல்லாம் இருந்தாலும் அனுபவிக்கக்கூடிய அளவுக்கு எங்களுடைய உடம்பில் சுகம் இருக்க மாட்டாது, நாங்கள் நோயாளிகளாக இருப்போம், அத்தனையும் இருந்தும் ஒன்றும் பாவிக்க முடியாத ஒரு ஏழையாக அந்த இடத்திலே நாங்கள் காட்சி தந்து கொண்டிருப்போம். எனவே இந்த உலகத்திலே வாழ்க்கை என்பது ஒரு குறுகிய கால வாழ்க்கை, அது போலியானவை, அது நிரந்தரம் இல்லாத ஒன்று. நிரந்தரமாக இருக்கக்கூடிய ஒரு நியதியை அல்லாஹ் இந்த உலகத்திலே வைத்திருப்பானே, ஆனால் நம் உயிரிலும் மேலான அன்னலம் கண்மணி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்களை அல்லாஹ் இந்த உலகத்திலே வாழ வைத்திருப்பான். நபிகளாருக்கு பின்னால் வந்த எத்தனையோ உத்தமர்கள், எத்தனையோ நபிமார்களுடைய தோன்றர்களிலே வந்து உதித்த நல்லோர்களான நம் முன்னோர்கள் இந்த உலகத்திலே மரணத்தை அனுபவிக்காமல் நிரந்தரமாக இருந்திருப்பார்கள். அப்படியான ஒரு நியதியை அல்லாஹ் இந்த உலகத்தில் யாருக்கும் கொடுக்கவும் இல்லை, யாரையும் அவ்வாறான ஒரு நியதிக்கு அல்லாஹ் உட்படுத்தவும் இல்லை. பிறப்புக்கு பின்னால் அல்லாஹ் இறப்பை வைத்திருக்கிறார். ஒரு குறுகிய கால வாழ்க்கையின் பின்னால் நிரந்தரமான சுவனத்துடைய பயணத்தை நோக்கி ஒரு இஸ்லாமியனுடைய வாழ்வு அங்கே பயணிக்க வேண்டும் என்பதனைத்தான் எங்களுக்கு ஷரீஅத்துடைய கட்டளைகள் அதிகமாக சொல்லி காட்டிக் கொண்டிருக்கிறது. வானின் உச்சியிலே பறந்து செல்லுகின்ற ஓர் பறவையின் பார்வை எப்பொழுதும் நிலத்தை நோக்கியதாகத்தான் இருக்கும். ஏனென்றால் அதனுடைய இரையை தேடி அதனுடைய உணவை தேடி அது நிலத்தில் தான் அதனுடைய பார்வையை செலுத்திக் கொண்டிருக்கும். வானின் உச்சியை தொடுகின்ற அளவுக்கு, விமானம் வேகமாக செல்லுகின்ற விமானத்தை முட்டி மோதுகின்ற அளவுக்கு உயரத்தில் ஓர் பறவை பறந்தாலும் அதனுடைய பார்வை நிலத்தை நோக்கி இருப்பதை போன்று ஒரு முஸ்லிம் உலகத்தில் எந்த உயரத்தில் பறந்தாலும் சரி, எந்த துறையில் உலகத்திலே செல்வாக்கோடு செழிப்போடு வாய்ப்போடு வளத்தோடு வாழ்ந்தாலும் சரி, அவனுடைய இஸ்லாமியனுடைய பார்வை சொர்க்கத்தை நோக்கியதாக இருக்க வேண்டும். இரவாக இருந்தாலும் சரி, பகலாக இருந்தாலும் சரி, என்னை படைத்த ரப் என்னை உற்று நோக்கி கொண்டிருக்கிறான். என்னுடைய பெயர், என்னுடைய பேச்சையும், என்னுடைய மூச்சையும், என்னுடைய நடவடிக்கைகளையும், என்னுடைய பார்வையையும், என்னுடைய சிந்தனையும் அல்லாஹ் உற்று நோக்கி கொண்டிருக்கிறான் என்ற சிந்தனையோடு ஒரு முஸ்லீம் நாட்டில் இருந்தாலும் சரி, தன்னை அறியாத வெளிநாடுகளில் இருந்தாலும் சரி, அல்லாஹ்வை மறந்த நிலையில் பாவத்தின் உச்சத்தை அனுபவிக்கின்ற ஒரு மனிதனாக சந்தர்ப்பத்தை பயன்படுத்தி அந்த இடத்தில் என்னை யாரும் பார்க்கவில்லையே என்ற மமதையினால் மனிதன் பாவத்திலே சென்றுவிடக் கூடாது. ஓர் பறவையின் பார்வை எவ்வாறு நிலத்தை நோக்கி இருக்கிறதோ, அதன் குறிக்கோளின் மையமாக ஒரு பார்வை எவ்வாறு கண்ணும் கருத்துமாக தன்னுடைய பார்வையை ஆழமாக செலுத்திக் கொண்டிருக்கிறதோ, இதே போன்றே இஸ்லாமியத்தை சுமந்த மனிதன் தன்னுடைய ஈமானிய இரத்தத்தை தன்னுடைய ஈமானுக்காக பிரயோகிக்கின்ற மனிதனுடைய சொல்லும் செயலும் நடத்தையும் பூமியின் எப்பாகத்திற்கு சென்றாலும் சரி, அவன் தரையிலாக இருக்கலாம், ஆகாயத்தின் உச்சிக்கு விண்வெளிக்கு சென்றாலும் சரி, அல்லது கடலின் ஆழப்பகுதிக்கு சென்றாலும் சரி, என்னை படைத்த ரப்புல் ஆலமீன் என்னை உற்று நோக்கி கொண்டிருக்கிறான். இந்த உலகத்தில் வாழ்ந்துவிட்டு நாளை ஒரு நாள் அவனுக்கு முன்னால் தான் நான் கைகட்டி நிற்கப் போகிறேன். என்னிடத்திலே கேட்கின்ற கேள்விகளுக்கு நான் அவனுக்கு பதில் சொல்ல வேண்டும் என்ற எந்த இடத்திலும் அல்லாஹ் என்னை பார்த்து கொண்டிருக்கிறான் என்ற சிந்தனையோடுதான் ஓர் முஸ்லீமுடைய காலை பொழுதும் இருக்க வேண்டும், மாலையும் இருக்க வேண்டும், பகலும் இருக்க வேண்டும். அவனுடைய இரா காலங்களும் இப்படித்தான் அமைய வேண்டும். கண்ணியத்திற்குரிய பெருமக்களே, ஒரு மனிதனுடைய ஈமானியத்துடைய உச்ச நிலையை பற்றி அபூ ஹாரிஸா ரழியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்களிடத்தில் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கேட்ட கேள்வி நம் ஒவ்வொருவரையும் சிந்திக்க தூண்டுகிறது. நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தன்னுடைய தோழர் அபூ ஹாரிஸாவை பார்க்கிறார்கள். மதீனத்துடைய மண்ணில் வைத்து அந்த தோழரை பார்த்து கேட்டார்கள், யா அபா ஹாரிஸா கைஃப அஸ்பஹ்தல் யௌம், அபூ ஹாரிஸாவே இன்றைய காலை பொழுதை நீங்கள் எவ்வாறு அடைந்தீர்கள் என்று நபிகளார் அவர்கள் தன்னுடைய தோழரிடத்திலே கேட்கிறார்கள். தன்னுடைய தோழர் தன்னுடைய நபியுடைய முகத்தை பார்த்து சொன்னார்கள், அஸ்பஹ்து முஃமினன் ஹக்கன் யா ரசூலல்லாஹ், ஓர் உண்மையான முஃமினான நிலையில் இன்றைய காலையிலே நான் கண்விழித்தேன் நபியே நாயகமே என்று தன்னுடைய காலை பொழுதை அடைந்ததை ஒரு நபித்தோழர் நபிகளாருக்கு முன்னால் சொல்லுகின்ற இந்த வார்த்தையை சற்று சிந்தித்து பாருங்கள். நாங்களும் தான் கண்விழித்திருக்கிறோம். எவ்வாறான நிலையிலே நாங்கள் கண்விழித்து இன்றைய ஜும்ஆவுடைய நாளைக்காக தொழுகைக்காக வந்திருக்கிறோம் என்பதை ஒரு நிமிடம் நாங்கள் சிந்தித்துத்தான் பார்க்க வேண்டிய கடமை இருக்கிறது. கண்ணியத்திற்குரிய பெருமக்களே, ஈமானியத்தை சுமந்தவர்களாக அல்ஹம்துலில்லாஹ் என்ற சுக்கூர் வார்த்தையோடு ஒரு மனிதன் காலையிலே கண்விழிக்கின்ற நேரத்தில் இரவு நேரத்திலே ஷைத்தான் அவனின் மீது போட்ட முடிச்சுக்கள் எல்லாம் அவிழ்ந்த நிலையில் சுறுசுறுப்பாக அன்றைய நாளை அவன் கழிக்கின்றான் என்று நபிகளார் அவர்கள் சொல்லிக் காட்டினார்கள். எவ்வாறான செய்தி தெரியுமா? எங்களுடைய மக்களில் அதிகமானவர்கள் ஓர் ஹதீஸை அறையும் குறையுமாக தெரிந்து வைத்தவர்கள் தான் நம்மிலே அதிகமாக இருக்கிறார்களே ஒழிய, ஓர் ஹதீஸையேனும் முழுமையாக படித்து தெரிந்து அமல் செய்யக்கூடியவர்கள் நம்மிலே சிலராகத்தான் இருக்கிறார்கள். பல பேர் இந்த விடயத்திலே கவனயீனமாக அலட்சிய போ கொடி இருக்கிறார்கள். நபி அவர்கள் சொன்னார்கள், ஓர் மனிதன் இரவு நேரத்திலே உறக்கத்திற்கு செல்லுகின்ற நேரத்தில், அவன் உறங்க ஆரம்பிக்கின்ற நேரத்தில் ஷைத்தான் அவனுடைய தலைக்கருகாமையிலே வந்து உட்கார்ந்து கொள்ளுகிறான். உட்கார்ந்து கொண்டு ஷைத்தான் அந்த மனிதனை பார்த்து சொல்லுகிறான், மனிதா இரவு நேரம் ரொம்ப ரொம்ப உனக்கு நீளமாக இருக்கிறது, நீ நன்றாக தூங்குவாயாக, நன்றாக உறங்குவாயாக என்று கூறி கூறி ஷைத்தான் அந்த மனிதனுடைய உடம்பின் மீது அல்லது தலையின் மீது மூன்று முடிச்சுக்களை போடுகிறான் என்று நபி அவர்கள் சொல்லிவிட்டு சொன்னார்கள். காலை நேரத்தில் எந்த மனிதன் கண் விழித்து அல்ஹம்துலில்லாஹ், ஒரு சிறு மரணத்தில் இருந்து அல்லாஹ் எனக்கு மீண்டும் உயிரை தந்த இறைவனுக்கே புகழனைத்தும் என்று கண் விழித்ததன் பின்னால் அல்லாஹ்வை சுக்கூர் செய்கிறானோ, ஷைத்தான் போட்ட முதலாவது முடிச்சு அவிழ்ந்து விடுகிறது என்று நபி அவர்கள் சொன்னார்கள். உதவெடுப்பதற்காக சென்ற மனிதன் பிஸ்மி சொல்லி தன்னுடைய உதுவை எடுக்க ஆரம்பிக்கின்ற நேரத்தில் ஷைத்தான் போட்ட இரண்டாவது முடிச்சும் அவிழ்ந்து விடுகிறது என நபி அவர்கள் சொன்னார்கள். தொழுகைக்காக முசல்லாவில் நின்று அல்லாஹு அக்பர் என்று தக்பீரை சொல்லுகின்ற நேரத்தில் ஷைத்தான் போட்ட மூன்றாவது முடிச்சும் அவிழ்ந்து விடுகிறது என்று நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்கள் சொல்லிவிட்டு சொன்னார்கள். இந்த மனிதன் அதிகாலை நேரத்திலே கண் விழித்து அல்லாஹை புகழ்ந்த நிலையில் தொழுதுவிட்டு தன்னுடைய காரியங்களில் ஈடுபடுகின்ற இந்த மனிதன் அன்றைய நாள் முழுவதும் உற்சாகத்தோடு இருக்கிறார், சுறுசுறுப்போடு இருக்கிறார், மலக்குமார்களுடைய தோழமையோடு இந்த மனிதர் இருக்கிறார், அன்றைய நாள் முழுவதும் அவனுக்கு நன்னாளாக இருக்கிறது என்று நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்கள் ஒரு முஃமின் ஒரு முஸ்லிம் இப்படித்தான் காலையிலே கண் விழிக்க வேண்டும் என்ற செய்தியை இந்த சமூகத்தினருக்கு சொல்லித் தருகிறார்கள். இதே போன்றுதான் அபு ஹாரிதா ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்கள் சொன்னார்கள், அஸ்பஹ்து முஃமினன் ஹக்கன் யா ரசூலல்லாஹ், ஒரு உண்மையான முஃமீனான நிலையிலே நான் கண் விழித்தேன் நபியே நாயகமே என்று ஒரு நபித்தோழர் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்களிடத்தில் சொல்லுகின்றார் என்றால் கண்ணியத்திற்குரிய பெருமக்களே சிந்தித்து பார்க்க வேண்டும். காலையிலே முஃமீனாக இருக்கக்கூடிய மனிதன் மாலை நேரத்திலே நிராகரிப்பாளனாக ஒரு காபிராக மாறிவிடுகின்ற ஓர் காலகட்டத்தை அல்லாஹ் எங்களுக்கு ஒரு சோதனை காலமாக தந்திருக்கிறான். மாலை நேரத்தில் இரவு நேரத்திலே மூமினாக இருக்கக்கூடிய மனிதன் மறுநாள் காலையிலே கண் விழிக்கின்ற நேரத்தில் இறை நிராகரிப்பாளனாக ஒரு குஃப்ரியத்துடைய வாழ்க்கை வாழக்கூடிய ஒரு காலத்தை அல்லாஹ் எங்களுக்கு ஒரு சோதனை காலமாக தந்திருக்கிறான். எனவேதான் இந்த குறுகிய கால வாழ்க்கை என்பது சோதனைகள் ஃபித்னாக்கள் நிறைந்த ஒரு காலமாக இருக்கிறது. எனவேதான் அல் குர்ஆன் எம் ஒவ்வொருவருக்கும் அதிகம் அதிகமாக உபதேசம் செய்து கொண்டிருக்கிறது. இஅலமு அன்னமல் ஹயாத்துத் துன்யா, மனிதர்களே நீங்கள் அறிந்து கொள்ளுங்கள், தெரிந்து கொள்ளுங்கள், இந்த உலக வாழ்க்கை என்பதே லஇபுன், ஒரு விளையாட்டானது, வலஹுன், அது ஒரு ஏமாற்றக்கூடிய ஒன்று. இந்த உலகத்தில் இருக்கக்கூடிய எல்லாம் கண்ணுக்கு அழகாக இருக்கும், ஓர் மண்ணை பார்த்தாலும் அழகாக இருக்கும். ஓய்வான நேரங்களை குடும்பத்தோடு கழிப்பதற்காக எங்காவது ஒரு ஓய்வான இடத்தை நாடி செல்லுகிறோம், ஓர் இயற்கை சூழலை நாடி ஊரை விட்டு தூர பயணத்தை மேற்கொள்ளுகிறோம், குடும்பத்தோடு சந்தோஷமாக காலத்தை கழிப்பதற்காக செல்லுகிறோம். அங்கு சென்றால் நேரத்தை காலத்தை சந்தோஷமாக இஸ்லாமிய விழுமியங்களை பின்பற்றிய நிலையில் அந்த இடத்திலே நம்முடைய காலத்தை கழித்து விட்டு வரத்தானே வேண்டும். ஆனால் அங்கு செல்லுகின்ற எம்முடைய மக்களுக்கு அந்த மண்ணின் மீது ஒரு ஆசை வருகிறது. இங்கும் ஒரு கோட்டையை கட்டினால் என்ன, இங்கும் ஒரு வீட்டை கட்டினால் என்ன, இங்கும் ஒரு தொழிலகத்தை கட்டி ஒரு வாழ்க்கை நடாத்தினால் என்ன என்று மனிதனுக்கு மண்ணை பார்த்தாலும் ஆசையாக இருக்கிறது. பாதையிலே செல்லுகின்ற ஒரு பெண்ணை பார்த்தாலும் அழகாக காட்சி தருகிறாள், அவளையும் அடைந்து கொள்ள வேண்டும் என்பதற்காக மனிதன் முயற்சிக்கின்றான். ஒன்று ஆகுமான முறையில் பணத்தை சம்பாதித்து அதனை அடைய பார்க்கிறான், இல்லை என்றால் குறுக்கு வழியில் சென்று கருப்பு பணங்களை சம்பாதித்து இவைகளை எல்லாம் அடைந்து கொள்வதன் மூலமாக மனிதன் தன்னுடைய மக்களோடு கூட வெறுப்பை எடுத்துக் கொள்ளுகிறான். படைத்த ரப்புடைய இறை நிராகரிப்பையும் இறைவனுடைய கோபத்தை இந்த மனிதன் சம்பாதித்துக் கொள்ளுகிறான். எனவேதான் குர்ஆன் கூறுகிறது, ஜுய்யினல் லின்நாஸ், மனிதர்களுக்கு அழகாக்கப்பட்டிருக்கிறது. மனிதன் கண்ணால் எதனை பார்க்கிறானோ இதனை அடைந்து கொள்ள வேண்டும் என்று மனிதனுடைய உள்ளமெல்லாம் இப்படியான பேராசைகளால் நிரம்பி காணப்படுகிறது. உலகத்துடைய பேராசைகள் மனிதனுடைய உள்ளமெல்லாம் நிறைந்து காணப்படுகிறது. மனிதர்கள் பெண்களுடைய விஷயத்திலே மோகம் கொண்டு விட்டார்கள். வல்பனி, ஆண் பிள்ளைகளை பெற்றுக்கொண்டு இந்த ஆண் பிள்ளைகளை வைத்து பெருமையடிப்பதிலும் மனிதர்கள் இன்று தங்களுடைய உலகத்துடைய வாழ்க்கையை பராமுகமாக்கிக் கொண்டிருக்கிறார்கள். சொத்துக்களையும் செல்வங்களையும் மலை குவியல்களாக சேகரித்துக் கொண்டிருக்கிறார்கள். ஒன்று இருந்தால் போதாது, இன்னும் ஒன்று வேண்டும், இரண்டிருந்தால் மூன்றாம் ஒன்று வேண்டும். இது சொத்தாக இருக்கலாம், பட்டம் பதவியாக இருக்கலாம், எதுவாக இருந்தாலும் மனைவியும் கூட இப்படித்தான் மனிதன் அலைந்து கொண்டிருக்கிறான். ஒரு சாலிஹான மனைவி இருந்தாலும் இரண்டாவதுக்கும் மூன்றாவதுக்கும் மனிதன் அலைந்து கொண்டிருக்கிறான். ஆனால் குர்ஆன் சொல்லுகின்ற நீதியும் இல்லாமல் நேர்மையும் இல்லாமல் மனைவிமார்களுக்கு மத்தியில் குழப்பங்களும் பித்னாக்களும் வந்து ஆங்காங்கே மனைவிமார்களும் கணவனோடு போட்டி போட்டு சண்டையிட்டு மண்டையிட்டு இன்று கோர்ட்டுக்கு செல்லுகின்ற காலி நீதவான்களுக்கு முன்னால் கைகட்டி நிற்கின்ற அளவுக்கு மனிதனுடைய பேராசை மனிதனை எங்கோவெல்லாம் முட்டி மோத செய்து கொண்டிருக்கிறது. எனவே கண்ணியத்திற்குரிய பெருமக்களே, குர்ஆனுடைய வாக்கியத்தை சற்று சிந்தித்து பாருங்கள். அல்லாஹ் குறிப்பிடுகிறான், மனிதர்களை அறிந்து கொள்ளுங்கள், நிச்சயமாக இந்த உலக வாழ்க்கை என்பது நிரந்தரமான ஒன்று அல்ல, அது வீணானது, விளையாட்டானது, எதனை பார்த்தாலும் ஏமாற்றி தரக்கூடிய ஒன்று. இது ஒரு அலங்காரமாக இருக்கிறது. ஷைத்தானுடைய வலைப்பின்னல்கள் எங்கும் வியாபித்து காணப்படுகிறது. எனவே இந்த உலகத்துடைய வாழ்க்கையில் நீங்கள் மூழ்கி விடாதீர்கள். மறுமைக்கு பின்னால் இருக்கக்கூடிய அந்த நிரந்தரமான வாழ்க்கை என்பது மௌத்துக்கு பின்னால் இருக்கக்கூடிய நிரந்தரமான வாழ்க்கை தான் என்பதனை அல் குர்ஆன் சொல்லி காட்டுகிறது. கண்ணியத்திற்குரிய பெருமக்களே, நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்கள் மஸ்ஜிது நபவியை கட்டுவதற்காக தங்களுடைய தோழர்களோடு சேர்ந்து தூர பகுதியில இருக்கின்ற கற்களை சுமந்து வருகிறார்கள். சுமந்து வந்த கற்களை எடுத்த நபியவர்கள் மஸ்ஜிது நபவியை கட்டுகின்ற பணியில ஈடுபடுகிறார்கள். அம்மார் இபின் யாசிர் ரழியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்களை நபி அவர்கள் பார்க்கிறார்கள். 4, 5, 6 கற்களை தங்களுடைய சக்திக்கு மேலால் அவர்கள் தன்னை அர்ப்பணித்து மிகவும் கஷ்டத்தோடு சிரமத்தோடு பல கற்களை தங்களுடைய தோல் புஜத்தின் மீது சுமந்து வருகின்ற காட்சியை பார்க்கிறார்கள். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள், அம்மாரே, ஏன் இவ்வளவு சிரமத்தை எடுத்துக் கொள்ளுகிறீர்கள்? எதற்காக இவ்வாறான கஷ்டத்தை சுமந்து கொள்ளுகிறீர்கள்? உங்களுடைய சக்திக்கு ஏற்றாற் போல சில சில சிறிய கற்களை சுமந்து கொண்டு வரலாம் அல்லவா? நபி அவர்கள் கேட்கிறார்கள். அம்மார் இப்னு யாசிர் ரழியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்கள் இந்த நபியுடைய கேள்விக்கு நபியை பார்த்து சொன்னார்கள், நபியே நாயகமே, இந்த உலகத்தில் கஷ்டங்கள் என்ன கஷ்டம், துன்பங்கள் என்ன துன்பம், மரணத்துக்கு பின்னால் அல்லாஹ் என்னை நிரந்தர சந்தோஷத்திலே ஆழ்த்த வேண்டும் என்பதற்காக இந்த கஷ்டமெல்லாம் எனக்கு ஒரு கஷ்டமாக, எனக்கு ஒரு சுமையாக, எனக்கு ஒரு தொந்தரவாக இல்லை நபியே நாயகமே என்று சொல்லிய நேரத்தில் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் என்னவர்கள் தன் தோழர் அம்மாரை பார்த்து சொன்னார்கள், லா ஈஷா இல்லா ஈஷல் ஆகிரா, எனது அருமை தோழரே, தெரிந்து கொள்ளுங்கள், அறிந்து கொள்ளுங்கள், நன்றாக விளங்கிக் கொள்ளுங்கள், வாழ்க்கை என்பது உலகத்துறை வாழ்க்கை அல்ல, உண்மையான வாழ்க்கை மௌத்துக்கு பின்னால் இருக்கக்கூடிய வாழ்க்கை தான் நிரந்தரமான உண்மையான வாழ்க்கை. இந்த விடயத்தை நீங்கள் ஆழமாக உங்களுடைய சிந்தனையிலே பதிய வைத்துக் கொள்ளுங்கள் என்று நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தன் தோழர் அம்மாரை பார்த்து சொல்லுகிறார்கள். எனவே கண்ணியத்திற்குரிய பெருமக்களே, அல்லாஹ் இந்த உலகத்தில் வாழ்வதற்கான சில அனுகூலங்களை சில வசதி வாய்ப்புகளை எங்களுக்கு அல்லாஹ் தந்திருக்கிறான். இவைகளை நம்முடைய வாழ்க்கையில் பெற்றிருக்கக்கூடிய நாங்கள் மன நிறைவோடு நாவார அல்லாஹ்வுக்கு சுக்கூர் செய்யக்கூடிய மக்களாக, அல்லாஹ்வுக்கு நன்றி செலுத்தக்கூடிய மக்களாக அதைகளை எல்லாம் பிரயோகிப்பமாக இருந்தால் நிச்சயமாக இந்த உலகத்தில் நாங்கள் படுகின்ற கஷ்டங்கள் துன்பங்கள் இன்னல்கள் எல்லாவற்றிலிருந்தும் அல்லாஹ் ஒரு விடுதலையை தந்து ஒரு பாதுகாப்பை தந்து மரணத்துக்கு பின்னால் இருக்கின்ற அந்த சுவர்க்கத்துடைய வாழ்வை மனநிம்மதி உள்ளதாக சந்தோஷமாக ஆக்கி தருவான் என்பதில் எந்த சந்தேகமும் கிடையாது. இப்னு அப்பாஸ் ரழியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்கள் அதிகமான அறிவு ஞானத்தை பெற்றவர்கள். இப்னு அப்பாஸ் ரழியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்கள் அவர்களை பார்த்து நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் 5 விடயங்களை உபதேசம் செய்தார்கள். சொன்னார்கள், 5 விடயங்களை நான் உங்களுக்கு சொல்லி தருகிறேன், உங்களுடைய வாழ்க்கையில் அந்த 5ம் பொக்கிஷங்களாக இருக்கிறது, அந்த 5ம் மாணிக்கங்களாக இருக்கிறது, உங்களுடைய வாழ்க்கையில் அதனை தவறவிட்டு விடாதீர்கள் என்று 5 விடயங்களை தன்னுடைய தோழர் இப்னு அப்பாஸுக்கு கண்மணியாம் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் பின்வரும் 5 விடயங்களை உபதேசமாக சொன்னார்கள். அந்த 5 விடயங்களில் ஒன்று, ஷபாபக கபுல ஹரமிக, வயோதிகம் வருவதற்கு முன்னால் உங்களுடைய வாலிபத்தை நன்றாக பயன்படுத்தி அல்லாஹ்வை வணங்குவதிலும் சமூகத்திற்கு குடும்பத்திற்கு நல்ல பல பணிகள் செய்வதிலும் உங்களுடைய வாலிபத்தை நன்றாக பயன்படுத்திக் கொள்ளுங்கள். ஏனென்றால் வாலிபம் கடந்துவிட்டால் நீங்கள் ஒரு வயோதிபராக கிழவனாக அல்லது கிழவியாக நீங்கள் மாற்றப்பட்டு விட்டால் உங்களால் எழுந்து நடக்க முடியாது. நீண்ட நெடிய ருக்கூஇல் சுஜூதில் உங்களால் இருக்க முடியாது. உங்களுடைய குடும்பத்திற்கு உங்களுடைய சமூகத்திற்கு இஸ்லாமிய மக்களுக்கு நல்ல பல பணிகளை உங்களால் செய்ய முடியாது. நீங்களோ வயோதிபர்களாக இருப்பீர்கள், கூனி குறுகி இருப்பீர்கள். உங்களால் உங்களுடைய தேவையை கூட நிறைவேற்ற முடியாத நேரத்தில் எப்படியப்பா தொழப்போகிறீர்கள், எப்படி உங்களுடைய குடும்ப உறவினர்களை சேர்ந்து வாழப்போகிறீர்கள்? எனவே அந்த வயோதிபம் நிச்சயமாக ஒரு நாள் உங்களிடத்திலே வரத்தான் போகிறது. அந்த வயோதிபம் வருவதற்கு முன்னால் உடம்பிலே இளம் ரத்தம் சூடாக ஓடுகின்ற இந்த வாலிபத்தை நன்றாக பயன்படுத்திக் கொள்ளுங்கள் என்று நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லி தந்தார்கள். கண்ணியத்திற்குரிய பெருமக்களே, சற்று சிந்தித்து பாருங்கள். ஒரு தனி மனித வாழ்க்கையை மூன்று கட்டங்களாக நாங்கள் பார்க்கலாம். ஒன்று, மனிதனுடைய ஆரம்ப வாழ்க்கை குழந்தை பருவம். இரண்டாவது வாலிப பருவம். மூன்றாவது வயோதிக பருவம். நாளை மறுமை நாளையில் அல்லாஹு தஆலா எங்களிடத்தில் எங்களுடைய குழந்தை பருவத்தை எவ்வாறு கழித்தீர்கள் என்று நிச்சயமாக கேட்க மாட்டான். எங்களிடத்தில் நாளை மறுமை நாளையில் உங்களுடைய வயோதிபத்தை உங்களுடைய முதுமையை எவ்வாறு நீங்கள் கழித்தீர்கள் என்று அல்லாஹ் நாளை கியாமத்திலே எங்களிடத்திலே கேள்விகளுக்கு கேட்க மாட்டான். நிச்சயமாக சத்தியமாக உங்களுடைய வாலிபத்தை நீங்கள் எவ்வாறு கழித்தீர்கள் என்று எங்கள் ஒவ்வொருவரிடத்திலும் கியாமத்துடைய நாளையில் அல்லாஹ் கேள்வி கணக்கு கேட்டே தீருவான். எங்களுடைய வாலிபத்தை நன்றாக கழித்த நாம் அல்லாஹ்விடத்திலே நிச்சயமாக சரியான பதிலை சொல்லுகின்ற வரைக்கும் அல்லாஹ்விடத்திலிருந்து யாரும் தப்பித்துக் கொள்ள முடியாது. கண்ணியத்திற்குரிய பெருமக்களே, எந்த ஒன்றை கண்ணால் பார்த்தாலும் அதனை தொட்டு பார்த்து அதனை உராய்வு செய்து பார்த்து அதனை அனுபவிக்க வேண்டும் என்று துடிக்கின்ற வயதுதான் வாலிப வயது. எனவேதான் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்கள் சொன்னார்கள், சபஅத்துன் யுதில்லுஹுமுல்லாஹு ஃபீ தில்லி லா தில்ல இல்லா தில்லு ஷாப்பன் நஷா ஃபீ இபாதத்தில்லா. நபிகள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்கள் சொன்னார்கள், நாளை மஹ்ஷர் மைதானத்தில் மக்கள் கோடான கோடி மக்கள் வெள்ளமாக காட்சி தருகின்ற அந்த நாளையில் மக்கள் வியர்வையின் வெள்ளத்திலே மூழ்கி இருப்பார்கள், ஆங்காங்கே ஓடி திரிவார்கள், தங்களுடைய நாவெல்லாம் வறண்டு காய்ந்து போயிருக்கும் தண்ணீர் தாகத்தினால் ஒரு சொட்டு தண்ணீரை தன்னுடைய நாக்கிலே நனைத்துக் கொள்வதற்காக மஹ்ஷர் மைதானத்திலே மக்கள் ஆங்காங்கே ஓடி திரிகின்ற அந்த நாள், ஒரு தாய் தன்னுடைய பிள்ளைகளை விட்டு விரண்டோடுகின்ற நாள், ஒரு சகோதரன் தன்னுடைய சகோதரனை விட்டு விரண்டோடுகின்ற அந்த பயங்கரமான நாளையில் ஒரு சாலிஹான மனிதன் யோசிப்பான், மஹ்ஷரில் இருந்து அல்லாஹ் இந்த மஹ்ஷரில் இருந்து என்னை பாதுகாத்து சுவர்க்கத்தை தந்தால் நன்றாக இருக்குமே என்று யோசிப்பான். ஒரு கெட்ட மனிதன் யோசிப்பான், அல்லாஹ் என்னை நரகத்திற்குள் தள்ளினாலும் பரவாயில்லை, இந்த மஹ்ஷர் மைதானத்திலிருந்து அல்லாஹ் என்னை பாதுகாத்தால் போதும் என்று நினைக்கக்கூடிய நாள்தான் அந்த மறுமையுடைய பயங்கரமான தீர்ப்பளிக்கக்கூடிய நாள். இந்த நாளையில் சூரியன் தலைக்கு மேலால் கொண்டு வந்து நிறுத்தப்படும். மனிதனுடைய காலெல்லாம் செருப்பில்லாமல் உடம்பெல்லாம் ஆடை இல்லாமல் மனிதன் வெறும் காலோடு உரியானத்தோடு அந்த சூரிய வெப்பத்தில் கொளுத்துகின்ற வெயிலுக்கும் உஷ்ணத்துக்கும் எரிந்து கொண்டிருக்கின்ற மெழுகுவர்த்தியை போன்ற மனிதனுடைய உடம்பில் இருக்கின்ற கொழுப்பெல்லாம் அப்படியே வடிந்து கரைந்து கொண்டிருக்கும். மனிதன் வியர்வையின் வெள்ளத்திலே மூழ்கி கஷ்டப்பட்டு கொண்டிருப்பான். அல்லாஹுடைய அரிசியுடைய நிழலை தவிர வேற எந்த நிழலுமே நாளை மறுமையில் கிடையாது. நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்கள் சொன்னார்கள், ஏழு மனிதர்களுக்கு அல்லாஹ் அரிசியுடைய நிழலை கொடுப்பான். அந்த ஏழு கூட்டத்தாரும் அல்லாஹ்வுடைய அரிசியுடைய நிழலுக்கு கீழால் இருந்து சந்தோஷமாக
ஆனந்தமாக மகிழ்ச்சியாக குதூகலித்துக் கொண்டிருப்பார்கள். அந்த ஏழு மனிதர்களை தவிர வேற யாருக்கும் வேற எந்த நிழலுமே மகிழ்ச்சிகளே கிடையாது. சூரிய வெப்பத்துக்கு கீழால் நெருப்பில் விழுந்த புழுக்களை போன்ற மனிதர்கள் துடித்துக் கொண்டிருப்பார்கள் இந்த ஏழு மனிதர்களை தவிர. அந்த ஏழு மனிதர்களில் ஒருவர் யார் தெரியுமா? அல்லாஹ்வுடைய அரசுடைய நிழலுக்கு சொந்தக்கார மனிதன் யார் தெரியுமா? நபி அவர்கள் சொன்னார்கள், ஷாபுன், ஒரு வாலிபன், நஷஅ ஃபீ இபாதத்தில்லாஹ், தன்னுடைய வாலிபத்தை தீனுக்காக பயன்படுத்தியவன், சமூகத்திற்கு தொண்டாற்றுவதற்காக நல்ல பல பணிகள் செய்வதற்காக தன்னுடைய வாலிபத்தை அல்லாஹ் விரும்புகின்ற வழியில் தன்னுடைய வாலிபத்தை செலவழித்தவன், தன்னுடைய வாலிபத்தை ருகூஇலும் சுஜூதிலும் தீனின் உயர்வுக்காக தஅவத்திற்காக பங்களித்தவர்கள் நாளை மறுமை நாளையில் அல்லாஹ்வுடைய அரசுடைய நிழலுக்கு சொந்தக்காரர்கள் என்று கண்மணியா நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லித் தருகிறார்கள். கண்ணியத்திற்குரிய பெருமக்களே, எனவே நபி அவர்களுடைய உபதேசங்களில் முதலாவது, வயோதிகம் வருவதற்கு முன்னால் வாலிபத்தை நன்றாக பயன்படுத்திக் கொள்ளுங்கள். இரண்டாவது, நீங்கள் ஒரு நாள் நோயாளியாக மாறுவதற்கு முன்னால் உங்கள் உடம்பில் அல்லாஹ் தந்த உடல் ஆரோக்கியத்தை, உடல் சுகத்தை நன்றாக பயன்படுத்திக் கொள்ளுங்கள் என்று நபி அவர்கள் சொன்னார்கள். இன்று நோயாளிகள் இல்லை என்று சொல்லுகின்ற அளவுக்கு அனைவருமே நோயாளிகள். எனக்கு நோய் இல்லை என்று சொல்லுகின்ற மனிதர்களை நம்மால் பார்க்க முடியாது. மனிதனுடைய முகத்தை பார்த்தால் அழகாகி இருக்கிறான், அவனுடைய நடை உடை பாவனையை பார்த்தால் அழகாகி இருக்கிறான். இரண்டு வார்த்தைகள் வாய்விட்டு பேசினால் அவனுடைய நோய்களும் நொம்பலங்களும் கஷ்டங்களும் அப்படியே மனிதன் பட்டியலிட்டுக் கொண்டிருக்கிறான். வயது வித்தியாசமின்றி பிறந்த குழந்தை முதல் வயோதிபர்கள் வரை அனைவரும், அதிகமான மக்கள் இன்று நோய்க்கு ஆளாக்கப்பட்டிருக்கிறார்கள். எனவேதான் இலங்கையுடைய அண்மை கால வைத்தியர்களுடைய அறிக்கையின் முடிவு என்ன தெரியுமா? முஸ்லீம்களில் 70% மக்கள் சீனி நோயினால் பீடிக்கப்பட்டிருக்கிறார்கள், சர்க்கரை நோய்க்கு ஆளாக்கப்பட்டிருக்கிறார்கள். இது இலங்கை முஸ்லீம்களுடைய வரலாற்று இன்றைய நிலைமையுடைய முடிவாக இருக்கிறது. சீனி நோய்க்கு ஆளாக்கப்பட்டிருக்கின்றவர்களில் 70% முஸ்லீம்கள், அது பிற நாட்டு முஸ்லீம்கள் அல்ல, நம்முடைய நாட்டு முஸ்லீம்கள் இந்த சர்க்கரை வியாதிக்கு ஆளாக்கப்பட்டிருக்கிறார்கள். கண்ணியத்திற்குரிய பெருமக்களே, எனவேதான் நபி அவர்கள் சொன்னார்கள், நோய் வந்துவிட்டால் உன்னால் உதவி செய்ய முடியாது, நோய் வந்துவிட்டால் உன்னால் நன்றாக சரியாக தொழ முடியாது, நோய் வந்துவிட்டால் உன்னுடைய குடும்ப உறவினர்களை சென்று சுகம் விசாரிப்பதற்கு உனக்கு உடம்பு ஒத்துழைக்காது, அதனால் உன்னுடைய உடம்பில் நல்ல சக்தி இருக்கிற நேரத்தில் நல்ல பல பணிகளை செய்து கொள், நல்ல கருமங்களை செய்து கொள், நோய் வந்ததன் பின்னால் புலம்புவதிலும் அழுவதிலும் நீ ஏதாவது ஒன்றை உளறி கொண்டிருப்பதிலும் எந்த பிரயோஜனம் இல்லையப்பா, எனவே உன்னுடைய உடம்பில் இருக்கின்ற ஆரோக்கியத்தை நன்றாக பயன்படுத்திக் கொள், ஒரு நாள் நோயாக நீ ஆகுவதற்கு முன்னால் இந்த உடல் ஆரோக்கியத்தை பயன்படுத்திக் கொள் என்று நபி அவர்கள் சொன்னார்கள். சொல்லிவிட்டு நபி அவர்கள் பிரிதோடு ஹதீஸிலே சொன்னார்கள், என்னுடைய சமூகத்தினருக்கு அல்லாஹ் இரண்டு விதமான நிஅமத்துக்களை அளித்திருக்கிறான், கொடுத்திருக்கிறான். என்னுடைய சமூகத்திற்கு அல்லாஹ் கொடுத்த இரண்டு நிஅமத்துக்கள் என்ன தெரியுமா? ஒன்று அஸ்ஸிஹா, மனிதர்களுக்கு அல்லாஹ் கொடுத்த உடல் ஆரோக்கியம். இன்னும் ஒன்று அல் ஃபராக், ஓய்வு நேரம் என்று கண்மணியாம் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள். மூன்றாவது விடயம் என்ன தெரியுமா? வஹினாக கப்ல ஃபக்ரிக, உனக்கு ஏழ்மை கஷ்டம் வருவதற்கு முன்னால் உன்னுடைய கையில் உள்ள செல்வத்தை நன்றாக பயன்படுத்திக் கொள்ளுங்கள் என்று ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள். சொத்துக்கள், செல்வங்கள், பட்டம், பதவி, பணம் இவையெல்லாம் ஒரு மரத்துடைய நிழலை போன்றது. ஒரு மரத்துடைய நிழல் எவ்வாறு ஓரிடத்தில் நிரந்தரமாக இருக்க முடியாதோ, இருக்க மாட்டாதோ, இதே போன்றுதான் பட்டமும், இதே போன்றுதான் பணமும், வசதியும், வாய்ப்பும். நேற்று ஒருவன் கையில், இன்று இன்னும் ஒருவன் கையில், நாளை மற்றவனுடைய கையில், கை மாறி செல்லுகின்ற இந்த பணம் உன்னுடைய கையில் இருக்கின்ற நேரத்தில் அதனை நன்றாக பயன்படுத்திக் கொள். அல்லாஹ்வுடைய பாதையில் அல்லாஹ்வுடைய நெருக்கத்தை நீ விரும்பி அல்லாஹ்வுடைய திருமுகத்திற்காக நல்ல முறையில பயன்படுத்திக் கொள். சமூகத்துடைய நலனுக்காக, சமூகத்தின் மேம்பாட்டுக்காக, அநாதைகளுடைய வாழ்வுக்காக, அகதிகளுடைய மீள் குடியமர்வுக்காக இப்படியாக விதவைகளுக்காக சமூகத்தில் வாழ்விழந்து கண்ணீரும் கம்பரையுமாக நம்முடைய நாட்டு முஸ்லீம்கள் ஆங்காங்கே சுற்றி திரிகிறார்களே. நான் பிற முஸ்லீம் நாடுகளுடைய முஸ்லீம்களுடைய கண்ணீரும் கம்பளையுமான நிகழ்வை பற்றி பேசுவதற்கு முன்னால் நம்முடைய நாட்டில் வீடு இல்லாமல் சொத்துக்கள் இல்லாமல் இன்று 25 வருடங்களுக்கு மேலாக இன்று மக்கள் அகதி என்ற வாழ்க்கையோடு கண்ணீரோடு வாழ்ந்து கொண்டிருக்கிறார்களே. இவர்களுக்காக எங்களுடைய சொத்துக்களும் செல்வங்களும் பிரயோகிக்கப்படுமையாக இருந்தால் நிச்சயமாக நாம் தான் புத்திசாலிகள். அல்லாஹ்வை தொழுவதற்காக இன்று பல அடிப்படை வசதிகள் இல்லாமல் பல மஸ்ஜிதுகள் கிராமப்புறங்களிலே காட்சி தருகிறது. இந்த மஸ்ஜிதுகளுக்காக எங்களுடைய சொத்துக்கள் செல்வங்களை பங்கிட்டால் நாளை மறுமையிலும் கேள்விக்கு நாம் பதில் சொல்லலாம், எங்களுடைய கையிலிருந்து நழுவுவதற்கு முன்னால் அதனை பயன்படுத்திக் கொள்ளலாம். எனவே கண்ணியத்திற்குரிய பெருமக்களே, நபி அவர்கள் சுருக்கமாக சொன்னார்கள், நாளை ஒரு நாள் தலையை சொரிந்து நீ வீட்டை விட்டு ரோட்டுக்கு வந்து கோர்ட்டுக்கு சென்று வழக்கிலே நீ தீர்ப்பெடுப்பதற்கு முன்னால், நீ ஏழையாக மாற்றப்படுவதற்கு முன்னால் உன்னுடைய கையில் இருக்கின்ற சொத்துக்கள் செல்வங்களை சரியாக முறையாக பயன்படுத்திக் கொள், ஏழ்மை ஒரு நாள் உன்னிடத்திலே வரும். அடுத்ததாக நபி அவர்கள் சொன்னார்கள், ஓய்வான நேரங்களை நன்றாக பயன்படுத்திக் கொள்ளுங்கள். மனிதன் வேலையாக ஆகிவிட்டால், வேலை பழுக்குகள் தலைக்கு மேல் சுமையாக சுமத்தப்பட்டு விட்டால், தன்னுடைய தாயிடத்திலே சென்று சுகம் விசாரிக்க அவனுக்கு நேரம் இல்லை. தன்னுடைய சகோதரி, தன்னுடைய சகோதரன், தன்னுடைய பிள்ளைகளாக இருந்தாலும் சரிதான், தன்னுடைய ஊருக்கு நாட்டுக்கு வீட்டுக்கு சென்று சுகம் விசாரிப்பதற்கு மனிதனுக்கு நேரம் இல்லாமல் நிலத்தில் நடந்து திரிவதை விட இன்று ஆகாயத்தில் தான் மனிதன் பறந்து கொண்டிருக்கிறான். நேரம் இல்லை, நேரம் இல்லை, மனிதன் உழன்று கொண்டிருக்கிறான். எனவே சங்கைக்குரிய பெருமக்களே, எப்பொழுதெல்லாம் மனிதனுக்கு நேரம் கிடைக்கிறதும் ஓய்வு கிடைக்கிறதும் அந்த ஓய்வான நேரங்களை நன்றாக பயன்படுத்திக் கொள்ளுங்கள் என்று நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லிவிட்டு இறுதியாக உறுதியாக ஐந்தாவதாக நபி அவர்கள் சொன்னார்கள், நீங்க மௌத்தாரத்துக்கு முன்னால் உங்களோட ஹயாத்தை புத்திசாலித்தனமாக பாவித்துக் கொள்ளுங்கள். இப்படியெல்லாம் நபி அவர்கள் பங்கு பங்காக, அங்கம் அங்கமாக, பகுதி பகுதியாக உங்களுக்கு விளங்கப்படுத்தி விட்டு நபி அவர்கள் பொதுவான வார்த்தையை சொன்னார்கள், நீங்க மௌத்தாகிறதுக்கு முன்னால உங்களோட ஹயாத்தை நல்ல முறையில பயன்படுத்திக் கொள்ளுங்கள். கண்ணியத்திற்குரிய பெருமக்களே, நாமெல்லாம் புத்திசாலிகள். ஒன்றிருந்தால் இன்னும் ஒன்றை எவ்வாறு அடைந்து கொள்ளலாம் என்று சிந்திக்க கூடியவர்கள் அதிகமாக உபதேசிக்க வேண்டிய கடமை இல்லை. காலத்துடைய நேரத்துடைய பெருமதியை விளங்கி இந்த உலகத்தில் அல்லாஹ்வுக்கு விருப்பமான நல்ல பல அமல்கள் செய்து அல்லாஹ்வுடைய திருப்பொருத்தத்தை நாடியவர்களாக இந்த உலகத்தில் வாழ்ந்து மரணிக்க நாம் எல்லாம் முயற்சிப்போமாக. எல்லாம் வல்ல அல்லாஹ் நம் அனைவருக்கும் நல்லருள் பாலித்தல்வானாக. யா அல்லாஹ், எங்களுடைய பாவத்தை மன்னித்துக் கொள்வாயாக, எங்கள் குற்றங்குறைகளை மன்னித்தல்வாயாக, எங்கள் பெற்றோர்கள், மனைவி மக்கள், குடும்பத்தார்கள், முஸ்லிம்களான ஆண்கள் பெண்கள் அனைவர்களுடைய பாவத்தை யா அல்லாஹ் மன்னித்தல்வாயாக. எங்களிலே இருக்கின்ற நோயாளிகளுக்கு யா அல்லாஹ் நோய் ஷிஃபாவை, உடல் ஆரோக்கியத்தை கொடுத்தல்வாயாக. எங்களை விட்டு மரணித்து மண்ணறையில் வாழக்கூடிய அந்த மருகங்களுக்கு யா அல்லாஹ் ரஹமத் செய்வாயாக. நாங்களும் ஒரு நாள் மரணிக்கின்ற நேரத்தில் கலிமா ஷஹாதாவோடு சிரித்த முகத்தோடு உன்னை சந்திக்கின்ற பாக்கியத்தை தருவாயாக. எங்களுக்காக துஆ செய்யக்கூடிய நல்ல சந்ததிகளை, எங்கள் குழந்தைகளை சாலிஹான குழந்தைகளாக, பிள்ளைகளாக நீ ஆக்கி தந்தல்வாயாக. எங்கள் அனைவர்களுக்கும் உன்னுடைய மேலான கண்ணியத்தையும் பாதுகாப்பையும் தந்தல்வாயாக. வாஹர் தஅவான் அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். For more lectures visit slhub.com.